சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 70 அத்தியாயம், முதல் ஆணை. தான் இடும் ஆணைகளை பின்பற்றி நடப்பதானால் அவன் ஆசையை நிறைவேற்றி தமிழகம் செல்ல வழி செய்வதாக அலிமா கூறிய உறுதிமொழியின் விளைவாக அவள் கையில் அடித்து சத்தியம் செய்த இளம் சிழியன் அவள் இட்ட முதல் ஆணையை கேட்டதுமே திடுக்கிட்டு போய் பெரிதும் சங்கடத்துக்கு உள்ளானதல்லாமல் அவளுடைய மற்ற ஆணைகளும் அப்படித்தான் இருக்குமோ என்ற சந்தேகத்தால் பெரிதும் கலங்கினான். என்னை மணந்து கொள்வதாக இலியாசுவுக்கு உறுதி கூறுங்கள் என்று தான் ஆணையிட்டதுமே அந்த தமிழக வீரன் முகத்தில் ஏற்பட்ட திகிலோடு குழப்பத்தையும் கண்ட அலீமா மிக இன்பமாக கேலி நகை புரிந்தாள். அவள் உதிரவிட்ட அந்த சிரிப்பு அவன் உள்ளத்தே திகிலோடு கலந்து கொழுந்துவிட்ட கோபாக்னியையும் கிளறிவிடவே, இதில் சிரிப்புக்கு இடமில்லை அலீமா, வெறுப்புக்குத்தான் இடம் இருக்கிறது என்று கூறினான் இளம் சொழியன் சொற்களில் கடுகடுப்பு துள்ளி விளையாட. இலியாசுவின் வளர்ப்பு மகளை மணப்பதில் அத்தனை வெறுப்பா உங்களுக்கு என்று கேட்டு அலீமா மீண்டும் நகைத்தாள். உன் சிரிப்பு எனக்கு வேப்பங்காயாக இருக்கிறது என்று பதில் உரைத்த இளம் சொழியன் அவளை விட்டு இரண்டடி விலகி நடந்தான். அவள் மட்டும் நின்ற இடத்தை விட்ட விலகாமலே தலையை மட்டும் திருப்பி தன் அழகிய விழிகளால் அவனை நோக்கி கேட்டாள், வேப்பங்காயா, அது என்ன என்று? அது ஒரு மரத்தின் காய், கசக்கும்.
என் சிரிப்பு கசக்கிறதா உங்களுக்கு?
சந்தேகம் என்ன, உன் ஆணை சிரிப்பு எல்லாமே அசந்தர்ப்பமாயிருப்பது ருசிப்பது கஷ்டம்.
நான் ஈச்சம்பழம் போல் இனிப்பவள் என்று என் வளர்ப்பு தந்தை சொல்லுவார். இந்த சாம்பிராணி நாட்டில் எத்தனையோ வீரர்கள் என்னை அப்படித்தான் நினைக்கின்றார்கள்.
ஈச்சம்பழத்தை விட இனிப்பானது இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் என்று அழுத்து கொண்டான் இளம் சொழியன்.
ஓஹோ, ஈச்சம்பழத்தை விட அதிகம் இனிக்கும் பழங்கள் தமிழகத்தில் உண்டு போலிருக்கிறது என்று ஏதோ சந்தேகம் கேட்பவள் போல கேட்டு இளம் சொழியனை சில வினாடிகள் உற்று நோக்கினாள் அலீமா.
பிறகு மஞ்சத்தை அணுகி அதன் முகப்பில் தாராளமாக உட்கார்ந்து கொண்டாள். எழில் எல்லாம் எழுந்து நோக்க மஞ்சத்தில் அமர்ந்த அந்த அரபு மங்கையை சில வினாடிகள் பார்த்து கொண்டு மௌனமாக நின்ற இளம் சொழியன் கடைசியில், ஆமாம், தமிழகத்தில் இனிக்கும் பழங்கள் பல உண்டு, ஏன் தமிழகத்தை பற்றி நினைத்தாலும் பேசினாலும் கூட இனிக்கும் என்றான். அவன் தமிழகத்தை பற்றி நாட்டு பற்றோடு பேசிய பேச்சுக்களை புறக்கணித்த அலீமா பேச்சின் முதற் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு,
தமிழகத்தில் பல பல இனிய பழங்கள் நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்கள், அதனால்தான் இந்த ஈச்சம்பழத்தின் ஆணையை நிறைவேற்ற மறுக்கின்றீர்கள், காரணம் புரிகிறது
என்று கூறி விஷமமாக புன்முறுவல் செய்தாள். இளம் சொழியனுக்கு அப்பொழுது இருந்த மனநிலைக்கும் நகைச்சுவைக்கும் தூரம் பெரிதும் இருந்ததால் அவன் முகத்தில் கவலைக்குரிய அதிகமாக படர்ந்து நின்றது. உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை இலியாசுவின் வளர்ப்பு மகளுக்கு தெளிவாக்கவும், அவள் ஆணையை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல என்பதை புரிய வைக்கவும், மஞ்சத்தில் அணுகி அவன் எதிரி நின்ற இளம் சொழியன் நிதானமும் உறுதியும் நிறைந்த குரலில் சொன்னான், அலீமா, என் கதையை முழுவதும் சொல்ல இப்பொழுது அவகாசம் இல்லை, அதற்கு தேவையும் இல்லை. இதை திட்டமாக தெரிந்து கொள், என் இதயத்தில் இப்பொழுது தமிழகத்தின் நலன் ஒன்றை தவிர வேறு எதற்கும் இடமில்லை. எங்கள் நாட்டில் அநீதிகள் பல நிகழ்ந்துவிட்டன. மாற்றார் ஆதிக்கம் அங்கு நிலைப்பதற்கும் மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு தலைகளை மாட்ட புகாரின் யவனர்கள் திட்டங்களை உருவாக்கி வருகின்றனர். அந்த திட்டங்கள் உருவாக்கி பயணம் அளிக்க உதவி செய்யும் புல்லுருவிகளும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றார்கள். இத்தனை நாள் மாபெரும் தமிழ் மன்னர்கள் தங்கள் இரத்தத்தை ஊற்றி வளர்த்த தமிழ் சுதந்திர பயிர் சாகாதிருக்க களையெடுக்க வேண்டும். தமிழர்கள் கைகள் அந்த பணியில் திடப்பட வேண்டும். அவற்றை வலுப்படுத்த நான் தமிழகம் செல்ல வேண்டும். அந்த பணி முடியும் வரையில் காதலுக்கோ திருமணத்துக்கோ இடமில்லை. அவன் பேசுவதில் சற்று குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த அலீமா கடைசியாக வினவினாள்,
அதற்கு பிறகு?
இளம் சொழியன் அவள் கண்களை பார்க்க முடியாமல் தரையில் தாழ்த்தி கொண்டான். அதற்கு பிறகு முடியாது அலீமா என்று முணுமுணுத்தான் அவள் காதில் மெல்ல விழும்படியாக.
அப்படியானால் உங்கள் இதயத்தை சிலர் ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா
என்று அலீமா வினவினாள். சிலர் என்பது தமிழகத்தில் இல்லை அலீமா, அந்த புறம் வைத்து மறைவு கட்டி பல பெண்களை உள்ளடைப்பது என்பதெல்லாம் தமிழர் பழக்கம் அல்ல. அரசர்களை தவிர மற்றவர்கள் ஒருத்திக்கு மேல் இரண்டாம் மாணவளை மணப்பதும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தால் அது அபூர்வம் என்றான் இளம் சொழியன்.
இங்கு அது சகஜம் என்றாள் அலீமா.
இலியாசுவின் கேளிக்கை மண்டபத்தை பார்த்ததுமே புரிந்து கொண்டேன்.
அந்த நாட்டில் இருக்கும் போது அந்தந்த நாட்டு பழக்கத்தை தானே பின்பற்ற வேண்டும்.
பழக்கத்தை மாற்றிக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு.
அந்த பழமொழி உண்மைதான், சந்தேகமில்லை.
ஒப்புக்கொள்கின்றாயா?
ஒப்புக்கொள்கின்றேன், ஏன் தெரியுமா?
ஏன்?
உங்கள் தொட்டில் பழக்கத்தை நாளை காலையில் நீங்கள் கடைபிடித்தால் நாளை மாலைக்குள் சுடுகாட்டுக்கு போய்விடலாம்
என்று வார்த்தைகளை சற்று அழுத்தி சொன்ன அலீமா, இளம் சொழியன் கைகளை பிடித்து மஞ்சத்தில் அவனை உட்கார வைத்துவிட்டு தான் எழுந்து தரையில் நின்று கொண்டாள். பிறகு அவன் மீது ஒரு வினாடி தன் அழகிய விழிகளை ஓட்டினாள். கடைசியாக கூறினாள், விழிகளை அவன் மீதிருந்து அகற்றாமலே,
என் கண்களை பாருங்கள் என்று
இளம் சழியன் அவள் கண்களை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு, பார்த்தேன் அலீமா என்றான்.
கண்கள் மனத்தின் வாயில்கள் என்று இந்த நாட்டில் சொல்லுவார்கள்
என்றாள் அலீமா. உண்மைதான் அலீமா.
வஞ்சக கண்களாகியவை, நன்றாக உற்று பார்த்து சொல்லுங்கள்.
இல்லை அலீமா, இல்லை. நிர்மலமான கண்கள், அவற்றில் வஞ்சகம் சிறிதும் இல்லை. இதை கேட்டதால் சற்று பெருமூச்சு எறிந்துவிட்டு,
உங்கள் சொற்கள் என் இதயத்தில் அமுதம் போல் பாய்கின்றன வீரரே. உங்களை நன்றாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். உங்கள் இதயத்தை வேறொரு பெண் பிடித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆகையால் தான் குழம்பி குழம்பி ஏதேதோ பேசுகின்றீர்கள். ஆனால் அச்சப்படாதீர்கள், நான் எப்படியும் உங்களை காப்பாற்றி தமிழகம் செல்ல ஏற்பாடு செய்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னை மணந்தாலும் மணக்காவிட்டாலும் மணப்பதாக நாளை இளியாசுவிடம் உறுதி கூறிவிடுங்கள். இது விஷயத்தில் ஆணையிட்டதை மறக்காதீர்கள். உறுதி கூறினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை
என்று சொல்லிக் கொண்டே போன் அலீமாவை இடைமறித்த இளம் சழியன், தவறு அலீமா, தவறு. வார்த்தையை மீறும் வழக்கம் எனக்கு இல்லை என்றான்.
அலீமாவின் குரல் திடமாக ஒலித்தது. பெரிய நன்மைகளை செய்ய சிறிய தவறு செய்வது சாத்திர சம்மதம் என்று எனக்கும் யவன அரசகுமாரிக்கும் தமிழ் மொழி பயிலுவித்த வணிகர் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். சில சமயங்களில் பொய் சொல்வது அநீதியாகாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார்கள். உங்கள் நாட்டு சாத்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை மணக்க மறுத்தால் உங்கள் கதி என்னவாகும் என்பது எனக்கு தெரியும். இறந்த பின்பு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? ஆகவே நன்றாக யோசித்து நல்ல முடிவுக்கு வாருங்கள். நாளை காலையில் என்னை சந்தித்ததும் இளையாசு கேட்பான், இரவில் தமிழன் என்ன சொன்னான், எப்படி நடந்து கொண்டான் என்று. நான் மிக இன்பமாக பொழுதை ஓட்டியதாக சொல்லுவேன். நீங்களும் மறுக்காதீர்கள். உங்கள் இதய ராணியை ஒரு நாள் நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்டால் கானாவின் இந்த ஏழை ராணியோடு சில நாட்கள் நீங்கள் சிரித்து வழியடைத்தன் ஆக வேண்டும். இளியாசுவின் கண்களிலும் கானா மக்களின் கண்களிலும் நாம் காதலராக நாடகமாடுவதில் தவறில்லை. பலன் உண்டு
என்றால் அலீமா. என்ன பலன் அலீமா?
அரசரை போலவே நீங்களும் நடத்தப்படுவீர்கள். உங்கள் மீது எப்பொழுதும் வீரர்கள் ஒரு கண்ணை வைத்திருந்தாலும் உங்களுக்கு பணிதே நடப்பார்கள். திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு மாத காலம் வரை திருமணம் இருக்காது.
ஏன் அலீமா?
சாம்பிராணி பாலை எடுக்கும் காலம் வந்துவிட்டது. அது முடிந்த பிறகுதான் நல்ல காரியங்கள் எதுவும் இந்த நாட்டில் நடக்கும். ஒரு மாதம் இடைவெளி இருக்கிறது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இங்கிருந்து விடுதலை அடைய முடியும்.
இளம் சழிய நாள்ந்து யோசிக்க கண்களை மூடினான். அவன் அகக்கண்ணில் அலீமாவின் தன்னலமற்ற தியாகம் பெரிதாக எழுந்து அவன் மனம் பூராவையும் சுற்றி வளைத்துக் கொண்டது. ஆனால் இத்தனை உதவியை அலீமா எனக்கு ஏன் செய்கின்றாள்
என்று தன்னைத்தானே ஒரு முறை கேட்டுக்கொண்டான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.